السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أنزل الكتاب على عبده ولم يجعل له عوجا، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم إن في صدورهم إلا كبر ما هم ببالغيه فاستعذ بالله إنه هو السميع البصير. صدق الله مولانا العظيم. சர்வப்புகழும் கூடான கோடி படைப்புகளை ஜீவராசிகளை படைத்து வினாடிக்கு வினாடி அவற்றையெல்லாம் பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் சர்வ வல்லமை பொருந்தி அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சுற்று செல்வங்களையும் மற்றவர்களான அனைத்து வளங்களையும் தியாகம் செய்த நல்லடியார்கள் மற்றும் நல்லவர்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும். புனிதமான ஜும்மாவுக்கு வருகை தந்து நடத்தி காப்புடைய நீயத்தோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை உள்ளும் புறமும் தனியாக இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவிலே எம்மையெல்லாம் பல்வேறு வகையான சோதனைகளை தந்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சோதனைகளுக்கு என்ன காரணங்கள் பின்புலமாக இருக்கின்றன என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை என்று சொல்லுவார்கள். நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் காரணங்கள் இல்லாமல் இல்லை. சர்வதேச ரீதியாக தேசிய ரீதியாக எல்லாம் நாம் பயங்கரமான இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகி வருகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு எதிராக இரண்டு வகையான யுத்தங்களை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். ஒன்று ஆயுத ரீதியான யுத்தம், மற்றது சிந்தனா ரீதியான யுத்தம். ஆயுத ரீதியாக எங்களெல்லாம் அடிமைப்படுத்தி ஒழிப்பதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி பல்வேறு பட்ட நாடுகளில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மியன்மாரிலே கொலை, சிரியாவிலே கொலை, அகதிகள், காயப்பட்டவர்கள் பலஸ்தீனிலே, ஈராக்கிலே, ஆப்கானிஸ்தானிலே என்று எங்களுடைய குடிமக்களுக்கு மேலால் குண்டுகளை பொழிந்து அவர்களுடைய சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தி எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறைகளிலே என்னை போட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்ணால் வெளிப்படையாக தெரியக்கூடிய யுத்தம். ஆயுதங்களை பயன்படுத்தி, பீரங்கிகளை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய யுத்தம். இன்னொரு வகையான யுத்தம் இருக்கிறது, மனிதனுடைய சிந்தனையை பயன்படுத்தி செய்யக்கூடிய யுத்தம், பேனாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய யுத்தம். தொலைக்காட்சியையும் இன்டர்நெட்டையும் பத்திரிகைகளையும் சங்கிகைகளையும் பயன்படுத்தி, கருத்தரங்குகளையும் கலந்துரையாடல்களையும் பகிரங்கமான மேடைகளையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்திலே இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவதற்கு, இஸ்லாத்திற்கு மக்கள் வந்துவிடாமல் இருப்பதற்கு, வெளியே இருந்து வந்துவிடாமல் இருப்பதற்கான சகல உத்திகளையும் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் உலகத்தில் வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள்.
பெண்களுக்கு இஸ்லாம் உரிமைகளை வழங்குவதில்லை என்று சொல்லுகிறார்கள். முஸ்லீம்கள் ஈவிரக்கமற்றவர்கள், மற்றவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள், அவர்கள் மிக பயங்கரமான மனிதர்கள் என்றெல்லாம் இந்த உலகத்திலே அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கின்ற சகல சாதனங்களையும் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரண்டு வகையான யுத்தங்கள் உலகத்திலே இருக்கின்றன. முதலாவது யுத்தத்தை விடவும் படு பயங்கரமான யுத்தம் தான் இந்த சிந்தனா ரீதியான யுத்தம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பத்திரிகையிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள், 1981 ஆண்டுக்கு பிறகு இந்த நாட்டின் சனத்தொகை விகிதாச்சார அதிகரிப்பை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களுடைய அதிகரிப்பு 78% இருப்பதாகவும், இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினருடைய அதிகரிப்பு 38% இருப்பதாகவும் அவர்கள் பகிரங்கமாக சொல்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இதனை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்துக்கு இப்படியான உணர்வு வரும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெறுமனே ஒரு சாதாரண ஒரு சிந்தனையாக கருத்தாக இது இல்லை. இதனை கேட்கின்ற ஆஸ்பத்திரியில இருக்கின்ற ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு, ஒரு நிலத்துக்கு ஒரு டாக்டருக்கு எப்படியான உணர்வு வரும்? முஸ்லீம்கள் அத்தகைய ஆஸ்பத்திரிகளிலே சென்று மகப்பேற்றுக்காக பிள்ளை பெயர்களுக்காக சென்று தங்களுடைய பெண்களை அனுமதிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள், பேசுவார்கள், கிண்டலாக பேசுவார்கள். இதற்கெல்லாம் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்க முடியும். முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று அவர்கள் வெறுமனே பேசிவிட்டதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பீரங்கியால், துவக்கினால், விமானத்தினால் செய்யப்படக்கூடிய யுத்தத்தை விட நாவினால், சேனையினால் செய்யப்படக்கூடிய யுத்தம் பயங்கரமானது. அப்படியான யுத்தத்திலே இன்று இஸ்லாத்தின் எதிரிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இறங்கியிருக்கிறார். இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற மீடியாவை அவர்கள் சகல வகையிலும் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். இப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது? ஏன் எனக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடுகிறார்கள்? ஏன் எனக்கு எதிராக நாவையும் பேனாவையும் மற்றும் கருவிகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு என்ன என்ன காரணங்கள் இருக்கின்றன என்று சிந்திக்க வேண்டும். முதலாவது காரணம் சகோதரர்களே, எங்கள் மீது அவர்கள் கொண்ட பொறாமை, ஜெலஸ். இஸ்லாம் மிக வேகமாக இந்த உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இஸ்லாத்தை நோக்கி வருபவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. மிகப்பெரிய அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிகின்ற விகிதாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. ஹலாலான அடிப்படையில் அன்று நாங்கள் வாழமாட்டோம், எங்களுக்கு ஹலால் தான் தேவை என்ற அந்த கோஷம் முன் எப்போதையும் விடவும் அதிகமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை நாங்கள் எமது கொள்கையாக ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள் முன் எப்போதும் இல்லாததை விடவும் அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள், இஸ்லாமிய கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள். இதனை கண்ட பொறாமைதான் ஹசதம் இந்திய அம்புசிஹின் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொறாமையின் காரணமாக, இஸ்லாத்தை எப்படியாவது நசுக்கி விட வேண்டும் என்ற அந்த உணர்வின் காரணமாக, உலகத்தில் இருக்கின்ற சகல சக்திகளும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக படை நடைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது காரணம் அது. இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் எங்களோடு சம்பந்தப்பட்ட காரணங்கள். அதில் மிக முக்கியமான காரணம் எங்களிடத்தில் இருக்கின்ற பலகீனங்கள். ஒரு வகையிலே நாங்கள் பலமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம், இன்னொரு வகையிலே பலகீனர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிலே இருக்கின்ற பலகீனம், எங்களுடைய அறிவுத்துறையிலே நாங்கள் காட்டுகின்ற பலகீனம், எங்களுக்கு மத்தியிலே மற்றவர்களோடு பழகுகின்ற பொழுது, மற்றவர்களோடு கெடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது இஸ்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பலகீனம். இப்படியான பல பலகீனங்களை நாங்கள் பார்க்கிறோம். பதவிக்காக, பணத்திற்காக, புகழுக்காக, தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இந்த சமுதாயத்தை சுற்றிச்சுவராக்குகின்ற அரசியல்வாதிகளையும் அதே போன்ற அதிகாரிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இருக்கும் வரைக்கும், இவர்கள் ஈமானை விலை பேசும் வரைக்கும், இஸ்லாத்தை தாரை வார்க்கும் வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் பலகீனப்பட்டதாகத்தான் இருக்கும். நாங்கள் அந்நிய சமூகங்களோடு கொள்ளுகின்ற தொடர்பிலே, குறிப்பாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே, சமூக உறவுகளிலே இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் ஒன்றை முழுமையாக நாங்கள் ஒதுங்கியிருப்போம் அல்லது முழுமையாக அவர்களோடு சேர்ந்து சங்கமித்து விடுவோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மத்தியமான போக்கை கையாளாமல் நாங்கள் இந்த சிறுபான்மை நாட்டிலே வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் பாதிக்கப்படும். கல்வியிலே நாங்கள் முன்னேறாத போதும் மற்றவர்களுடைய சகல விதமான சிந்தனா ரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இப்படியான கட்டத்தில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களை நோக்கி நாங்கள் விரல்களை நீட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே எமக்கு மத்தியில் இருக்கின்ற பலவீனங்கள் பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கூடுதலாக அகற்றிக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் உண்மையே ஒரு முழு விசாரணைக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும். எதிரிகளை பற்றி எந்த நேரமும் பேசுகின்றோம், ஆனால் எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் எந்த ஒரு சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் நாங்கள் அடைச்சுவது குறைவாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது தேசிய சதி, சர்வதேச சதி என்று மிக இலகுவாக பத்துவாவை கொடுத்துவிட்டு நாங்கள் ஒதுங்கி கொண்டோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையிலே எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பலம், ஒரு சக்தி சம்பந்தமான இந்த இடத்திலே நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது. அதுதான் ஐக்கியம், ஒற்றுமை என்ற அந்த பலம். எவ்வளவுதான் நாங்கள் ஈமானிலே பலசாலிகளாக இருந்தாலும், நாங்கள் பண்பாட்டிலே நல்லவர்களாக இருந்தாலும், அறிவு துறையிலே தெளிகட்டி பறப்பவர்களாக இருந்தாலும், எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்குமாக இருந்தால், பிளவு இருக்குமாக இருந்தால், ஒருவர் இன்னொருவரை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், நாம் நிச்சயமாக தோல்வி கண்டவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தனித்து நாங்கள் இருக்கின்ற பொழுது பலவீனர்கள், சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது பலசாலிகள். அடந்தன் கொடியும் திரண்டால் விடுத்து என்று சொல்லுவார்கள், ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள். இன்றைய சர்வதேச முஸ்லிம் சமுதாயத்தின் பின்னடைவுக்கும் இலங்கை முஸ்லிம் சமுதாயத்தின் பின்னடைவுக்கும் பிரதானமான காரணங்கள் பல இருந்தாலும் தலையாய காரணமாக இருப்பது பிரிவினை, பிளவு, சண்டை, தரிசை. அருமை சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகள் அனைவரும் எமக்கு எதிராக தமது சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி போராடுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சகல முரண்பாடுகளையும் மறந்து இஸ்ரேலை ஸ்தாபிப்பதற்கு தங்களுக்கு மத்தியில் கூட்டணிந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ததாக யூதர்களைத்தான் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு காலமும் குற்றம் சுமத்தி வந்தார்கள். உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தங்களை இந்த உலகத்திலே ரட்சிக்க வந்த அந்த நபியை சிலுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யூதர்கள் தான் என்று நம்புபவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் பாப்பாண்டவர் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை இந்த உலகத்துக்கு விடுத்தார். கிறிஸ்தவர்களுடைய தலைவராக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்யவில்லை என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வெளியிட்டார். ஏன் அவர் அப்படி வெளியிட வேண்டும்? உலகத்திலே இருக்கின்ற மொத்த பொதுவான எதிரியாகிய இஸ்லாத்தை, முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வரலாற்று பகைமையை நாங்கள் மறக்க வேண்டும் என்பது அவருடைய அர்த்தமாக இருந்தது. எனவே அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து முஸ்லிம் நாடுகளிலே புகுந்து எங்களுடைய பிரிவினைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களுடைய வளங்கள் அனைத்தையும் சுரண்டு அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயத்திலே நாளுக்கு நாள் கடுமோசமான கொலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை போகின்றவர்களாக முஸ்லீம்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அணியிலே சிலர் இருக்க, முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற சிலர் இருக்க, ரஷ்யாவோடும் இந்த சீனாவோடும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர். ஏன் சிரியாவினுடைய பிரச்சனை இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கப்படுகிறது என்றால், சிறிய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு ஈரான் மிக முக்கியமான ஒரு பின்னணியாக இருக்கிறது. ஈரான் ரஷ்யாவோடும் சீனாவோடும் சேர்ந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவோடும் கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இழுபறியில் காலம் கழிப்பதனால் 100,000 மேற்பட்ட முஸ்லீம்கள் இதுவரை அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருமித்த கருத்து கிடையாது. அடிக்கடி இஸ்லாமிய நாடுகளுடைய சர்வதேச கூட்டமைப்பு ஒன்று கூடியும் கூட பல மாநாடுகளை நடாத்தியும் கூட முடிவொன்றை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் போராடி கொண்டிருக்கிற எதிர்ப்புக்களுக்கு முஸ்லிம் நாடுகள் தான் ஆயுதம் வழங்குகின்றன. அங்கிருக்கின்ற சிறிய அரசாங்கத்துக்கும் ஆயுதம் வழங்குபவர்களாக முஸ்லிம்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த பிரிவினையுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய நாடுகளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர்களை நீங்கள் பாருங்கள். யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய ராஜ்யங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் தாபனம், நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் என்று தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சகல உடன்பாடுகளையும் மறந்து கொண்டு மறந்துவிட்டு அவர்கள் அனைவரும் அணிதிரண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரபிகளும் முஸ்லீம்களும் தங்களுக்கிடையில் இருக்கின்ற அரசியல், பொருளாதார, பிராந்திய ரீதியான வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தரையில் எடுத்துக் கொண்டு அவர்கள் முரண்பட்டு சண்டையிட்டுக் கொண்டிருப்பது எதிரிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. எதிரி பயன்படுத்துகின்ற பிரதானமான ஆயுதம் யுனைடெட் என்பது அல்ல, டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளுகின்ற கொள்கை. அதனை இந்த நாட்டிலும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த புதிய தீவிரவாத குழு அண்மையிலே ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுத்தது. முஸ்லீம்களை சேர்ந்த ஒரு சிலரையும் நாங்கள் எங்களுடைய அணியிலே சேர்த்துக் கொள்ளப் போகிறோம் என்று சொன்னது. தங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய பெரும்பாலான தகவல்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருப்பது முஸ்லீம்கள் தான் என்று பகிரங்கமாக அது சொன்னது. முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற சம்பிரதாய முஸ்லீம்கள் தங்களுக்கு பூரண ஆதரவு வழங்குவதாக அவர்கள் பகிரங்கமாக மீடியாக்களிலே சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இதனுடைய பயங்கரமான விளைவுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒற்றுமை என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் சிறப்பு பண்பாக இருக்க வேண்டும். சகோதரத்துவம் இல்லாத முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்திலே நீடிக்க முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உருவாக்கிய சமுதாயத்திலே இருந்த உறுப்பினர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். குர்ஆன் எந்த அளவு தூரம் இந்த சகோதரத்துவத்துக்கும் ஐக்கியத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன இஃவா வ அஸ்லிஹு பைன அஃவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் விசுவாசிகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார். சகோதரத்துவம், அகும், சகோதரன் என்ற அந்த சொல் வழக்கமாக உலகத்திலே எதில் எதுக்கு பாவிக்கப்படும் என்றால் கூட பிறந்தவர்களுக்கு, என்று ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்களுக்கு தான் சகோதரன் என்ற சொல் பிரயோகிக்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே எந்த நாட்டைச் சேர்ந்தவனாக இருக்கலாம், எந்த தாயகத்தனுக்கும் பிறந்தவனாக இருக்கலாம், எந்த நிறத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதும் அவன் இஸ்லாமிய சமுதாயம் என்ற சகோதரத்துவ குடும்பத்தில் இணைந்து கொள்கிறான் என்பது குர்ஆனுடைய கண்ணோட்டம். எனவே அவர்களுக்கு மத்தியிலே சச்சரவுகள், சண்டைகள் வருகின்ற பொழுதும் முஸ்லிம் சமுதாயமே உனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று பரல கிஃபாயாவாக அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். உங்களுடைய இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். முஸ்லிம் சமுதாயம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதல்ல. கருத்து வேறுபாடுகளின் பொழுது பிரச்சனைகள் வரும், சர்ச்சைகள் வரும், மோதல்கள் வரும், அது மனிதனுடைய இயல்புதான். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது சமாதானம் செய்து வையுங்கள், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அருள் தேவைப்படுகிறதா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு தேவைப்படுகிறதா, நீங்கள் அந்த வேலையில் ஈடுபட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தக்வா இருக்கின்ற மனிதன் சமாதானம் செய்து வைப்பான், அல்லாஹ்வுடைய அருளை ஆசிக்கின்ற மனிதன் சமாதானம் செய்து வைப்பான். அவன் ஒரு நாளும் சமுதாயத்தை பிரிப்பதற்கு முயற்சிக்க மாட்டான். உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அருள் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? எனவே எந்த சமுதாயம் பிளவுபட்டு சண்டையிட்டு குழுக்களாக பிரிந்து ஒருவர் இன்னொருவரை காட்டி கொடுக்கின்ற நிலை இருக்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு தக்குவா கிடையாது, அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலாவுடைய அருள் கிடையாது. لعلكم ترحمون உங்களுக்கு ரஹ்மத் வேண்டுமா நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பிரிந்திருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வாருங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லித்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். இன்னல் முஃமின லில் முஃமின கல்புனியான் யஷுத்து பஅதுஹு பஅதன். ஒரு கட்டடம் எப்படி இருக்கும்? பல செங்கற்கள் அங்கு இருக்கும், பல கற்களை கொண்டுதான் அந்த கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கும் என்பது போல பல தனிமனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கும். இப்படி அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு பக்கபலமாக இருக்குமோ அது போன்றுதான் முஸ்லிமான சமுதாயத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு இன்னொருவர் பக்கபலமாக உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, தங்களுடைய விரல்கள் அனைத்தையும் கோர்த்து அவர்கள் காட்டினார்கள். விரல்கள் ஒன்றுக்குள் ஒன்று கோர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த விரல்களை நாங்கள் சேர்த்து பார்த்தால் எவ்வளவு தூரம் அங்கே ஒரு இறுக்கம் ஒன்று இருக்கும் என்று பாருங்கள். அந்த விரல்களை தனியாக வைத்து பார்த்தால் எவ்வளவு பலவீனம் இருக்கும் என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய சமுதாயத்தை அப்படித்தான் ஒப்பிட்டார்கள், கட்டிடத்துக்கு ஒப்பிட்டார்கள், விரல்களை கோர்த்து ஒப்பிட்டார்கள். நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம், இப்படியா ஒரு நிலை எங்களுக்கு மத்தியில் இருக்கிறதா? அரசியலை வைத்து பிரிந்திருக்கிறோம், இஸ்லாமிய தாவாவை வைத்து பிரிந்திருக்கிறோம், சமூக சேவையை வைத்து பிரிந்திருக்கிறோம், குடும்ப வாரியாக பிரிந்திருக்கிறோம், காணி சண்டைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். எமது சகோதரர்களுக்கு எதிராகவே நாங்கள் சென்று வழக்கு வம்புகளை போலீசிலும் நீதிமன்றங்களிலும் தாக்கல் செய்கின்றோம். அந்த காரியங்களுக்காக வேண்டி மோதிக்கொள்கிறோம் என்றால் நாம் எப்படி கட்டடத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்துக்கு நிகரானவர்களாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் அவர்கள் சொன்னார்கள், இருக்கிறார்களே, அவர்கள் பரஸ்பரம் அன்பு கொள்வதிலும் பரஸ்பரம் இரக்கம் காட்டுவதிலும் பரஸ்பரம் பரிவு காட்டுவதிலும் ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னார். பரஸ்பரம் அன்பு காட்டுவது, பரஸ்பரம் இரக்கம் காட்டுவதிலே ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள் முஸ்லிம் சமுதாயம் என்று சொன்னார். அந்த உடம்பின் ஒரு பகுதிக்கு காய்ச்சல் வரமாக இருந்தால், பிரச்சனை வரமாக இருந்தால், அந்த உடம்பின் ஏனைய பகுதிகள் சதா ஆ ஒரு பகுதி இன்னொரு பகுதியை உதவிக்கு அழைத்து அங்கு அந்த பிரச்சனையிலே பங்கு கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி இருக்கிறதா? ஒரு மனிதன் விழுந்து விடுகின்ற பொழுது அவனை தூக்கி விடுவதற்கு எனக்கு எந்த அளவு தூரம் மனம் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் அவனை சென்று நோய் விசாரிப்பதற்கு மனசு வருகிறதா? இல்லை என்றால் நான் ஒரே உடம்புக்கு ஒப்பிடப்பட்ட சமுதாயத்தின் அங்கத்தவன் அல்ல. ஒரு உடம்பை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த உடம்புக்கு முஸ்லிம் சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புத்திருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணிலே ஒரு வருத்தம் வந்திருக்கிறது, கண் நோய் வந்திருக்கிறது என்றால் கண் மாத்திரம் பார்த்துக் கொள்வதில்லை, வைத்தியரிடத்திலே நடந்து செல்வது கால், உங்களுடைய சட்டை சாட்டிலே இருக்கின்ற காசை எடுத்து கொடுத்தது வைத்தியருக்கு கை, கண்ணிலே இருக்கின்ற பிரச்சனை எத்தனை நாளாக இருக்கிறது என்று வைத்தியர் கேட்கின்ற பொழுது அது பற்றி பேசுவது வாய். சுப்ஹானல்லாஹ், ஒரு கண் வருத்தத்திற்காக வேண்டி முழு உடம்பிலும் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் பங்கெடுத்து அந்த கண் வருத்தத்தை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்கின்றனவே, எவ்வளவு அருமையான ஒப்பீடு என்ற ஹதீஸில் இருந்திருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் என்றால் ஒரே உடம்பு ஒப்பானது, அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதிக்கு பிரச்சனை வந்துவிட்டால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் பரஸ்பரம் தங்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளும், வாருங்கள் நாங்கள் போவோம், எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னோம். சும்மா விழித்திருப்பதன் மூலமாகவும் காய்ச்சலை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் அந்த உறுப்புகள் பரஸ்பரம் இந்த கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கும் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படியா ஒரு நிலை இருக்கிறதா? ஒருவருக்கு கஷ்டம் வருகின்ற பொழுதோ எங்களுக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் உறுப்பினர் அல்ல, எங்களுக்கு ஈமான் கிடையாது, நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொம்பு வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அருமை சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து சமூக சேவை செய்யக்கூடிய ஜிஹாது செய்யக்கூடிய தாவத்துடைய பணியில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக
சுட்டிக்காட்டுகிறார்.
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து போராடக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்ற பொழுது மிகவும் கெட்டியான இயத்தால் நூற்றி வார்க்கப்பட்ட கட்டடங்களை போன்று இருந்து கொண்டு போராடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கற்களை வைத்து சீமெண்டை போட்டால் அந்த கட்டடம் மிக உறுதியாக இருக்கும். இயத்தை ஊற்றினால் அது எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் அந்த கட்டடத்தை தகர்ப்பது கஷ்டமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து போராடக்கூடியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒருவருக்கு நோய் வந்துவிட்டது, ஒருவருக்கு வறுமை வந்துவிட்டது, ஒருவருக்காக வண்டி பிரச்சனை வந்துவிட்டது, ஒருவருடைய நாட்டுக்குள் எதிரி புகுந்து விளையாடுகின்றான் என்றால் கைகட்டி ரசிப்பவர்கள் அல்ல முஸ்லீம்கள். ஒரு சகோதரனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக கருதாத போது நாங்கள் அனைவரும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் என்ற கயிற்றை நீங்கள் அனைவரும் கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீங்கள் எல்லோரும் பிரிந்து பிரிந்து இருந்தீர்களே, நரகத்தின் விழுந்திருந்தீர்களே, உங்கள் எல்லோரையும் சகோதரர்களாக ஒரே அணியிலே திரட்டினானே அல்லாஹு தஆலா, அந்த நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சஹாபாக்களை அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஹவுஸ் என்றும் ஹஜ்ரத் என்றும் மக்காவாசிகள் என்றும் மதீனாவாசிகள் என்றெல்லாம் தெரிந்திருந்தீர்களே, குலச்சண்டைகளில் ஈடுபட்டிருந்தீர்களே, இப்போது உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றானே, அவனுடைய அருளின் காரணமாகத்தானே நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறினீர்கள். நீங்கள் எல்லோரும் பகைவர்களாக இருந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள் என்று ஒற்றுமையாக இருப்பது என்பது ஒரு பெரிய நியமத் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித்தார்கள். ஒரு பெரிய தாபக்கேடு, சண்டையிடுவது என்பது ஒரு பெரிய ஒரு அபகீர்த்தி, ஒரு சமுதாயத்தை நாட்டத்திலே வீழ்த்திவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதற்கு முன்னால் வேதங்கள் தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்னாலும் யாரெல்லாம் பிரிந்து கருத்து முரண்பாடு பெற்று போனார்களோ அவர்கள் போன்று நீங்களும் இருக்க வேண்டாம், அவர்களுக்கு மகத்தான பெரிய வேதனை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்று நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எதிரிகளுடைய பகடை காய்களாக மாறியிருக்கிறோம், கால்களால் உதைக்கிறார்கள், வாய்களால் சதத்தை மிதிக்கிறார்கள், கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள். அல்குர்ஆனிலே இருக்கிறதா முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த உணவிலே மூன்று தடவை சுற்றி விட்டு தான் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம். சரியத்துடைய சட்டமும் அப்படித்தான் என்று பகிரங்கமாக கூட்டத்திலே பேசுகிறார்கள். எங்களிலே எத்தனை பேருக்கு ஆட்டம் அசைவு வந்திருக்கிறது என்று யோசித்து பார்க்கும். நாங்கள் அனைவரும் 20 லட்சம் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறோமே, எமது உயிரினும் மேலான அல்குர்ஆனை பற்றி இப்படியான ஒரு அபாண்டம் சுமத்துகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாரும் ஏன் அணிதிரண்டு இதனை பேச முடியாமல் இருக்கிறது? எங்களுடைய விரும்பிலே ஊடுகின்ற ரத்தம் இஸ்லாமிய ரத்தமா அல்லது வேறு ரத்தமா என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிந்தனா ரீதியான யுத்தத்தை எனக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி இருக்கிறார்கள், பகிரங்கமாக செய்திருக்கிறார்கள். ஹலால் சர்டிபிகேட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் 700 கோடி ரூபாய் என்று அபாண்டத்தை சுமத்தினார்கள். அதனையெல்லாம் சர்வதேச பயங்கரவாத முஸ்லீம் அமைப்புகளுக்கு முஸ்லீம்கள் அனுப்புவதாக சொன்னார்கள். யாருக்கு ரோஷம் வந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். ஏன் வர முடியாமல் இருக்கிறது? அரசியல் ரீதியாக பிரிந்திருக்கிறோம், இயக்க ரீதியாக மாறுபட்டிருக்கிறோம், குடும்ப ரீதியாக பிரிந்து காட்டிக் கொடுக்கிறோம். அருமை சகோதரர்களே, மிக முக்கியமான பலவீனம் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த பிரிவினை என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத்தில் வதாவிலே வைத்து தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து மிகவும் உருக்கமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் காவிர்களாக மாறிவிட வேண்டாம். ஒருவர் இன்னொருவருடைய கழுத்தை வெட்டுகின்ற காவிர்களாக மாறிவிட வேண்டாம். யாரை பார்த்து சொல்வது? சகாபாக்களை பார்த்து சொல்வது. பிரிவினை வந்துவிட்டால் அது ஒரு மனிதனை குஃபருக்கு இழுத்துச் செல்லும் என்ற கருத்தை தான் மறைமுகமாக அந்த வசனத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்று அது சர்வசாதாரணமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ولا تكونوا من المشركين من الذين فرقوا دينهم وكانوا شيعا كل حزب بما لديهم فرحون. நீங்கள் முஷ்ரிக்குகளாக மாறிவிட வேண்டாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்குகளுடைய பண்பு என்ன தெரியுமா? தங்களுடைய மார்க்கத்திலே பிளவுகளை உண்டு கண்ணி கொண்டவர்கள், குழுக்களாக பிரிவுகளாக பிரிந்து போனவர்கள். ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற கொள்கைகளை வைத்துத்தான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா மிக கடுமையான ஒரு துணியிலே எங்களை பார்த்து எச்சரிக்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நல்லவீன கபரோ பஹுஹும் அவுலியா உலாத். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், சாபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே விசுவாசமாக நடந்து கொள்கிறார்கள், நட்போடு நடந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகளை, பிரச்சனைகளை, கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படி ஒற்றுமையாக மாறாவிட்டால், இல்லா தத்அலுஹு, நீங்களும் அப்படி கருத்து முரண்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி ஐக்கியப்படவில்லை என்றால் உலகத்திலே மிகப்பெரிய பசாது ஏற்படும். சக்கும் சித்தனத்தும் வசாதும் கவீர், உலகத்திலே பெரிய சித்தனா ஏற்படும் என்று சித்தனா ஏற்பட்டிருக்கிறது. உலகத்திலே மிக பெரிய பசாது ஏற்பட்டிருக்கிறது என்றால் எதிரிகள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களை மாத்திரம் தெரிந்திருக்கிறார்கள். எனவே எமக்கு இறங்கி இருக்கின்ற இந்த சோதனை எமது பிரிவினையினுடைய ஒரு விளைவு என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, லா தக்தலிஃபு ஃபஇன்ன மன் கான கப்லகும் இஃதலஃபு ஃஹலகு ரவாஹு புகாரி. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், பிரச்சனைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்கள் இவ்வாறுதான் சர்ச்சைப்பட்டு பிழுக்கப்பட்டு சண்டை பிடித்துக் கொள்வதன் மூலமாக அழிந்து போனார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சமூகத்தின் அழிவுக்கு காரணமாக அமைவது பிரிவினை, சர்ச்சை, குழப்பம், காட்டி கொடுப்பது, காலை வாரி விடுவது, ஜமாஅத்து ரஹ்மத்தும் வல் குர்பத்து அஜாபும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள். ஒற்றுமையாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருளாகும், பிரிவினை என்பது அல்லாஹ்வுடைய அஜாபாகும் என்று சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹாதி யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வி கண்டமைக்கான அடிப்படையான காரணம் பிரிவினை என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரானின் 152வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதனை நாங்கள் ஓடி பார்க்க வேண்டும். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களை எல்லாம் ஐக்கியப்படுத்தக்கூடிய பல வகையான ஏற்பாடுகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதனை கண்டால் சலாம் சொல்லுங்கள், சலாம் அழைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக 10 நன்மை கிடைத்து விடுகிறது. சலாம் அழைக்கும் வரஹ்மத்துல்லா 20 நன்மை கிடைத்து விடுகிறது. சலாம் அழைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 30 நன்மை கிடைத்து விடுகிறது. ஒரு மனிதன் மற்ற மனிதனை காணி கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தி சமாதானம், உங்களோடு சண்டைக்கு வரவில்லை, உங்களோடு யுத்தத்துக்கு வரவில்லை, உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தோடு தான் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்ற அந்த முகமது கூறி வரவேற்கின்ற பொழுது ஒற்றுமை உருவாகிறது. சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சலாம் சொல்லுங்கள் பதில் சொல்லாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை சலாம் சொல்லப்படுகிறது, அதனை விடவும் சிறப்பாக பதிலை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு பேர் சந்திக்கின்ற பொழுது கை குலுக்குவது, முசாபஹா செய்வது, இரண்டு நாட்களுக்கு பின்னால் சந்திக்கின்ற பொழுது முஆனகா செய்வது, நன்மையை தீமையை தடுத்தது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒற்றுமை இயல்பாகவே வந்துவிடும். 6 வகையான கடமைகளை ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டும். சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும், அவன் அழைத்தால் பதில் சொல்ல வேண்டும், அவன் உபதேசம் கேட்டால் உபதேசிக்க வேண்டும், அவன் தூங்கி அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் இரஹமுல்லா என்று சொல்ல வேண்டும், அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனை நோய் விசாரித்து செல்ல வேண்டும், அவன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய ஜனாசாவை துண்டு எடுத்து செல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 6 கடமைகள். ஆண்கள் எவ்வளவு அழகான ஏற்பாடு, ஏனைய சமுதாயத்திலே இப்படி இருக்கிறதா என்று கேட்கிறோம். பௌத்த மதத்திலே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா, கிறிஸ்தவ மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா, இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா, எமது மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற அடிப்படையான விஷயங்களை கூட நாங்கள் செய்யாததன் காரணமாக. அருமை சகோதரர்களே, இரண்டு பேருக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு வரலாம், ஆனால் மூன்று நாட்களுக்கு மேலானது தொடரக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கடுமையான வன்மையான கட்டளையாக இருக்கிறது. மூன்று நாள் முடிந்ததற்கு பின்னால் இவர் அவரை சந்தித்து சலாம் சொல்ல வேண்டும், அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விரிவாக கொண்டிருக்கின்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளியிலே நான் வந்து தொழ வேண்டும் ஜமாஅத்தாக 27 மடங்கு நன்மை. ஜும்மாவுடைய தினத்திலே சின்ன சின்ன பள்ளிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஜும்மாவுக்காக வந்து ஒன்று சேர வேண்டும். ஹஜ்ஜிலே ஒன்று சேர வேண்டும். அரபாவுடைய மைதானத்திலே திருநாளுடைய தினத்திலே பள்ளிவாயல்களை விடவும் ஒரு மைதானத்திலே தொழுவது சிறந்த கருத்து, சிறந்தது என்ற கருத்தை பல ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான வழிவகை. ஒரு மனிதன் மற்றவனை பற்றி புறம் பேச வேண்டாம், போல் சொல்ல வேண்டாம், தப்பான எண்ணம் கொள்ள வேண்டாம், உணவு பார்க்க வேண்டாம், கெட்ட கட்டுப்பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி இருப்பது எனக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த உறவுகளை வளர்ப்பதற்காகத்தான். எவ்வளவு அருமையான ஏற்பாடுகள். இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் எனது கையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். நாங்கள் ஒருவரை விட்டுகிறோம், இன்னொருவரை கொட்டுகிறோம், இன்னொருவரை காட்டிக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களோடு மிகவும் அந்யோன்யமாக பழகுகின்ற பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உம்மாவோடு பேசுவதில்லை, பாப்பாவோடு பேசுவதில்லை. கூட பிறந்த சகோதரனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருப்பார்கள், பக்கத்து வைத்து இருக்கின்ற முஸ்லிமுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருப்பார்கள், காணி சண்டைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்து சமுதாயம் எப்படி உருப்படும் என்று சிந்தித்துப்பார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மூன்று பேருடைய தொழுகை அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு சாண் கூட உயர்த்தப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்திலே அது எடுபட மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. அவர்களிலே இரண்டு பேர் யார் தெரியுமா? இரண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குதர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகை தலைக்கு மேலால் ஒரு சாண் கூட உயர்த்தப்பட மாட்டாது என்ற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாயிலே தப்பிலே வந்து நிற்கின்ற சந்தர்ப்பத்திலே யோசிக்க வேண்டும், நான் யாரோடு சண்டை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன், யாருக்கு எதிராக வழக்கு போட்டு விட்டு வந்திருக்கிறேன், யாருக்கு எதிராக காணி சண்டை போட்டிருக்கிறேன் என்று சிந்தித்து விட்டுத்தான் பள்ளிவாயிலுக்குள் நுழைய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கொள்கையினால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அந்த ஹதீஸை இன்னும் தரப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அடியார்களுடைய சகல அமல்களும் அல்லாஹு தாலாவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படும். அல்லாஹு தாலா சகலருடைய பாவங்களையும் மன்னிப்பான், சிறுப்பு வைக்காத அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் இரண்டு பேருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அவர்கள் யார்? இரண்டு முஸ்லிம் சகோதரர்கள். அந்த இரண்டு பேருக்கும் இடையிலே மனக்கசப்பு இருக்கிறது, அவர்களுடைய பாவங்களை மாத்திரம் மன்னிக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வருஷத்துக்கு வருஷம் உம்ராவுக்கு போனால் என்ன, ஹஜ்ஜிக்கு போனால் என்ன, பெருக்கணக்கான ரூபாய்களை சதக்கா செய்தால் என்ன, உலகத்திலே மிகப்பெரிய தாம்பீகமாக வீடுகளை கட்டி வாழ்ந்தால் என்ன, எவ்வளவு வாசனை திரவியங்களை பூசிக் கொண்டிருந்தாலும், வெளிப்படையாக கவர்ச்சியாக இருந்தாலும், ஒரு சகோதரனோடு சண்டை பிடித்த நிலையிலேயாக விவாதித்து செய்வானாக இருந்தால், அவனுடைய நோன்பு அவனுடைய தொழுகை எல்லாவற்றினாலும் என்ன பிரயோசனம் இருக்கிறது? திங்கத்திறமையும் வியாழக்கிழமையும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம் அங்கே இருந்து எடுபட்டு போய்விடுகிறது. பல ஹதீஸ்கள் இதனை சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்றால், குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உறவை பற்றி மிகவும் கவனமாக பேசியிருக்கிறது. ஒற்றுமை அங்கிருந்துதான் உருவாக வேண்டும். சீருக்கு அடுத்த பாவம் தாய் தகப்பனுக்கு அநீதி இழைப்பது, அவர்களுடைய உறவை துண்டித்துக் கொண்டிருப்பது என்ற கருத்து குரானிலே பல இடங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த பாவம், உலகத்திலே நடக்கின்ற பாவம், மது அருந்துவதோ விபச்சாரம் செய்வதோ அல்ல, தாயோடு பேசாமல் இருப்பது, தகப்பனோடு பேசாமல் இருப்பது, சொந்த சகோதரன் சாச்சாவோடு மாமாவோடு பெரியப்பாவோடு பேசாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? குர்ஆன் சொல்லுகிறது சூரத்துல் ராயிலே 25வது வசனம், உலாயிகல் அஹமுல் லஹனது வலஹும் சூஉத்தார்,
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய
சாபம் உண்டாகும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்வதேச ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும், நாட்டின் ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும், சமுதாயத்தின் ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும். முதல் முதலிலே ஒருவன் தன்னுடைய தாயோடு பேசுகின்றானா, தகப்பனோடு பேசுகின்றானா, பெரியப்பாவோடு பேசுகின்றானா, பெரியம்மாவோடு பேசுகின்றானா என்றெல்லாம் பார்க்கிறேன். இல்லாவிட்டால் அந்த சமூகத்துவத்தில் அந்த ஐக்கியத்திலே எந்த பலமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காத், உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழ்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்து விட்டதற்கு பின்னால் இந்த உறவு முறை என்பது அரிசிலே தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுகிறது. ஹதீஸ்களிலே பல இடங்களிலே வந்திருக்கிறது, புகாரியிலே முஸ்லீமிலே வந்திருக்கிறது. அது கேட்கிறது, யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடந்தானோ அவனை நீ சேர்ந்து நடக்க வேண்டும். உரிமையோடு கேட்கிறது, யாரெல்லாம் என்னை துண்டித்தானோ அவனை நீயும் துண்டிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. யாரை பார்த்து சொல்கிறான்? உறவு ஜனங்களுடைய உறவு என்ற அந்த அம்சத்தை பார்த்து சொல்கிறான். நான் என்னுடைய தம்பியோடு பேசுவதில்லை, என்னுடைய நானாவோடு பேசுவதில்லை, எனது பெரியப்பாவோடு பெரியம்மாவோடு பேசுவதில்லை என்றால் எனக்கும் ரப்புக்கும் இடைப்பட்ட உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தமா? இது நான் சொன்ன கருத்து அல்ல, கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்து. எவ்வளவு நான் கருணம் அடித்தாலும், சுஜூதுக்கு மேல் சுஜூது செய்தாலும், அவனுடைய குடும்ப உறவை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய உறவு கூட தீர்மானிக்கப்படுவது என்பது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து. எனவே சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது என்னை பிரித்ததற்கு யாராவது முயற்சித்தால் அவர்களை கொலை செய்யக்கூட முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு காலம் வரும், அந்த சந்தர்ப்பத்திலே எனது சமுதாயத்தை பிரிப்பதற்கு யாராவது முயற்சிப்பார்களாக இருந்தால், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்றுதான் சொன்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிக இக்கட்டான ஒரு காலம், மிக முக்கியமான ஒரு காலம். என்னிடத்திலே ஈமானிய பலம் தேவைப்படுகிறது, அறிவுடைய பலம் தேவைப்படுகிறது, அப்ராப்புகளுடைய பலம் தேவைப்படுகிறது, மிக முக்கியமாக ஒற்றுமை என்ற பலம் தேவைப்படுகிறது. ஒரு நாளும் நாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எண்ணி காட்டிக் கொடுக்கிறார். எமது பிரச்சனைகளை கருத்து முரண்பாடுகளை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக, சூறாவின் மூலமாக நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். தாவத்துடைய பணிக்காக ஈடுபட்டுக் கொண்டு துணிக்க போய் சேர போசி விடக்கூடாது. எனவே அந்த வகையில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டுவதற்கும் ஐக்கியமாக இருப்பதற்கும் வந்த அல்லாஹு தஆலா அனைவருக்கும் பிரிவு செய்வோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் வாயாக. நாம் தெரிந்து தெரியாமல் செய்துவிட்ட இந்த தப்பு தவறுகளிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. முஸ்லிம் சமுதாயத்திற்காக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளையும் சதிகளையும் நீ சவடுபடியாக வருவாயாக. நாம் வலியினர்களாக இருந்து இந்த உன்னுடைய மாளிகையிலிருந்து இந்த முக்கியமான நாளிலேயாவது கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாருல்லா, எங்களை சூழ இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சில செடிகள் எங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு சதிகளிலும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாருல்லா. நாங்கள் எல்லா வகையிலும் வலியினர்களாக இருந்து உங்களிடத்தில் மண்டாடுகிறோம் யாருல்லா. நீ மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாக இருக்கிறாய், மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறாய். உன்னுடைய மாற்றத்தை பாதுகாப்பாயாக, எங்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக. எங்களுடைய பாவங்களுக்காக கண்டித்து விடாதே அல்லாஹ். எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை தருவாயாக, ஒருமை பார்த்தை தருவாயாக, மன்னிக்கின்ற மனப்பான்மையை தருவாயாக, குற்றம் கொடுக்கின்ற மனப்பான்மையை தருவாயாக, குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டு பண்ணுவாயாக. மோட்டாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மோட்டாகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருவாயாக. நாளை மறுநிலை உங்களை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.